கடந்த வாரத்திலே வாக்குத்த செய்தியாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்தோம். அந்த செய்தியை முழுவதுமாய் கொடுக்க முடியாதபடி கர்த்தருக்கு 6 குறிப்புகளை கர்த்தர் பேசும்படி கொடுத்திருந்தார். அதில் ஒரு பாதையை போன வாரத்திலே நாம் கேட்டோம். அதன் தொடர்ச்சியை இன்றைக்கு நம்ம கேட்கப் போகிறோம். இப்பொழுதும் இந்த வாக்குத்த வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4 அதிகாரம் 8 வசனம்.
மந்தையின் துர்க்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே,
சீயோன் குமாரத்தியின் அரணே,
முந்தின ஆளுகை
உன்னிடத்தில் வரும்
ராஜரீகம்
எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும், முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மந்தையாக இருக்கிற சபைக்கு சொல்லுகிறதான காரியம், முந்தின ஆளுகை உன்னிடத்தில் திரும்பவும் வரும் என்று சொல்லுகிறார். முந்தின ஆளுகை போன வாரம் கொடுத்த செய்தியின் ஹைலைட் கொஞ்சம் கொடுத்துவிட்டு பின்பு இந்த வாரத்தின் காரியங்களுக்காக கடந்து செல்ல போறோம். முந்தின ஆளுகை என்பது என்ன? தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின பின்பு அவர்களுக்கு அவர் கொடுத்த முதல் ஆசீர்வாதமே ஆளுகைதான். அதை ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1 27 28 அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். அதை மட்டும் வாசிப்போம். ஆதியாகமம் 1:27-28.
தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
இதுதான் அவருடைய முதல் ஆசீர்வாதம். தேவனாகிய கர்த்தர் மனுகுலத்திற்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதமே அவர்களை ஆளுகை செய்ய சொன்னார். அவர்களை பழுகி பெருகும்படி சொல்லி நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஆள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த ஆளுகையை முதல் மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் சீக்கிரத்திலேயே தேவனாகி கர்த்தர் கொடுத்த ஆளுகையை அவர்கள் பிசாசனிடத்திலே விற்று போட்டார்கள். என்றைக்கு அவர்கள் கர்த்தருடைய ஆளுகைக்கு தங்களை விட்டுக் கொடுக்க தவறினார்களோ அந்த நிமிஷத்தில் ஆளுகை இவர்களை விட்டு போய்விட்டது. இப்பொழுது இவர்கள் ஆளுகை இழந்தவர்களாய் ஆதாம் ஏவாள் காலம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து வரையிலும் ஆளுகை பிசாசின் கையிலே போய்விட்டது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்த நாட்களிலே கூட சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். யோவான் 14:30 சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவனுக்கு ஆளுகை இருக்கின்றார், அதிபதி அவன். அப்படி ஆளுகை அவன் கையில் போய்விட்டது. ஆனால் அதன் பிறகு கல்வாரி சிலுவையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினார். அதை ஆதியாக 3:15 அதை முதல் தீர்க்க தரிசனமாக வாசிக்கிறோம். பிசாசை குறித்து கர்த்தர் நேரத்திலே ஒரு காரியம் அவனுக்கு நேரிடப் போகிறதான காரியத்தையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எடுக்கிற ஜெயத்தை குறித்து முதல் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வீட்டிற்கும் அவள் வீட்டிற்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாயினர். அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுவதாக இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார். சத்ருவின் கையிலிருந்து ஆளுகையை பறித்தெடுத்தார். பறித்தெடுத்து தம்முடைய சரீரமாயிருக்கிற சபைக்கு கர்த்தர் அந்த ஆளுகையை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஆளுகை சபைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகையினால் தேவனாகிய கர்த்தர் தலை, அவருடைய சரீரமானது சபை. தலை கமாண்ட் பண்ணும், சரீரம் செயல்படும். இல்லையா, நம்முடைய ஒரு சரீரத்தில் கூட நம்ம எடுத்துக்கொண்டால், நமக்குள்ளே எடுத்துக்கொண்டால் நம்முடைய தலையில் இருக்கிற மூளை நமக்கு கமாண்ட் பண்ணுகிறது, எதை செய்யணும் கமாண்ட் பண்ணுது. அந்த கமாண்டை இந்த சரீரம் அப்படி நிறைவேற்றி விடுகிறது. அதிகாரம் சரீரத்தில் இருக்கிறது. அதே போல நான் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவாகிய தலை நமக்கு கமன் பண்றாரு. அந்த சரீரமாகிய சபை அந்த அதிகாரத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகினாலே கர்த்தர் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் ஓரளவுக்கு ஆளுகையை தன்னோடு கூட இருந்த சீஷர்களுக்கு பகிர்ந்து கொண்டார். 12 பேரை தெரிந்து கொண்ட பொழுது மத்தேயு 10 அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த 12 பேருக்கும் பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை நீக்கி சுகமாக்கவும் அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா 10 அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது மேலும் 70 பேரை இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் ஏற்படுத்துகிறார். அந்த 70 பேருடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது முதலாவது அவர்களுக்கு பிசாசுகளை துரத்துகிறதற்கு அதிகாரம் கொடுத்தார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில இன்னும் மேலும் அதிகாரத்தை அதிகரிக்க பண்ணுகிறார். சர்ப்பங்களையும் தேவைகளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதனர். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் மனிதனாய் நடமாடின காலத்திலே கூட அவர் அதிகாரத்தை ஷேர் பண்ணார். அவர் சிலுவையில் மறித்த பிறகு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் மறித்து உயிர் தெரிந்த பிறகு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அதிகாரத்தை இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நடக்கிற ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, சபை இந்த அதிகாரத்தை அறியாமல் இருக்கிறது. தேவனாகி கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை சபை அறியவில்லை. தேவனாகி கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அதிகாரத்தையும் வல்லமைகளையும் புரிந்து கொள்ளாமல் பல நேரத்தில் சத்துருவுக்கு முன்பாக சபை தோற்று போய்விடுகிறது. சபை என்று சொல்லும் பொழுது நான் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களை நான் சொல்றேன். சபை என்பது ஒரு கூட்டத்தின் மொத்தமா சொல்ல, ஒவ்வொரு தனிநபர்களையும் சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதை தெரியாதபடிக்கு பிசாசுக்கு முன்பாய் அநேக தேவ பிள்ளைகள் தோல்வியடைகிறார்கள். காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற காரியங்களை செய்ய முடியல, செய்ய வேண்டாம் என்று நினைக்கிற காரியங்களை செய்து விடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில தோல்வி தோல்வி தோல்வி, ஒவ்வொரு காரியத்திலும் பல விஷயங்களிலே தோல்வி. எப்படி இருக்கணும் நினைக்கிறாங்களோ அப்படி இருக்க முடியல, எப்படி இருக்கக்கூடாது நம்மளை நினைக்கிறாங்களோ அப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க. இக இந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது ஏன் இப்படி நடக்கிறது என்றால், பிசாசு அவன் தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கிறதான ஆளுகையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதைக் கொண்டிருக்கிறான். அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால அதை செயல்படுத்த முடியவில்லை. செயல்படுத்தாமல் இருக்கிறதுனாலதான் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆளுகையை சபைக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஆளுகையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தாலும் அது செயல்படுவதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக அவசியம். நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவனுடைய அதிகாரமும் ஆளுகையும் இந்த உலகத்தில் நம் மூலமாய் வெளிப்பட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு நம்முடைய கோஆபரேஷன் அவசியம். இப்ப நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு அடிப்படையிலே ஒரு ஆளுகை நமக்கு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு ஆளுகை கொடுக்கிறார். ஆனால் அந்த ரட்சிப்போடு நாம் அப்படி நின்றக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் செயல்படுவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், முதலாவது பேசிக்காக நம்முடைய வாழ்க்கை அதிகாரம் வெளிப்படுவது ரட்சிப்பின் மூலமாக. இயேசு கிறிஸ்து சொன்னார், அசுத் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை குறித்து சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அப்போ யாருக்குரிய நாமம் எல்லாம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் பிசாசை ஜெயிக்கிறவர்களா இருப்பாங்க. பேசிக்கா பார்க்கும் பொழுது ஜெயிக்கிறவர்களா இருப்போம். ரெண்டாவது பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அதிகாரம் எப்ப வெளிப்படுகிறது? போன வாரத்தின் செய்தி நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபாலயத்துக்கு போனார். மார்க் முதல் அதிகாரம் 23-24 வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஒரு ஜெபாலயத்துக்குள் இயேசு கிறிஸ்து போகிறார். அந்த ஜெபாலயத்தில் அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த அசுத்தாவி பிடித்த மனுஷனை பார்த்து இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே சொல்லல, அவர் உள்ளே அவர் நிற்கிறார். அந்த அசுத்தாவி உடனே அலறுகிறது, ஐயோ நசரேயனாக இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு அலறுது. அப்ப இருந்த என்ன தெரிகிறது, அந்த பிசாசுக்கு அந்த அசுத்தாவிக்கு ஏன் இயேசு கிறிஸ்துவை கண்டு பயம் வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துக்குள் இந்த பரிசுத்தம் அவ்வளவு அதிகாரம் உள்ளதா இருந்துச்சு. அவருக்குள் உள்ள அந்த பரிசுத்தத்தை பார்த்து இந்த அசுத்தாவி அலறுது. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அசுத்தாவை பார்த்து அலறுது. ஆகினாலும் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில தேவ அதிகாரம் எப்ப வெளிப்படுகிறது என்றால், நமக்குள்ளே பரிசுத்தம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய அதிகாரம் வல்லமையாக வெளிப்படும். மூன்றாவது காரியத்தை பார்க்கும் பொழுது விசுவாசம் நமக்கு அவசியம். மத்தேயு 17 அதிகாரம் மார்க் 9 அதிகாரம் எல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தன்னுடைய சீஷர்கள் 3 பேரை அழைத்துக் கொண்டு மலமேற போகிறார். மலையின் மேல் ஏறி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கீழே 9 சீஷர்கள் இருக்கிறார்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு வருகிறார். அந்த மகனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. அப்படி பிசாசு பிடித்த அந்த மகனை பிசாசை துரத்தி விடுதலையாக்குவதற்கு சீஷர்கள் போராடுறாங்க. ஆனால் அந்த 9 சீஷர்களும் என்னதான் போராடி பார்த்தும் அவர்களால் துரத்த முடியல. இயேசு கிறிஸ்து மலையில் இறங்கி வருகிறார். இறங்கி வந்ததும் அசுத்தாமி அலறுகிறது. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து அந்த அசுத்தாமி துரத்தி விடுகிறார். துரத்தி விட்டு சீஷர்கள் அப்புறம் பின்பு கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் எங்களால் துரத்தக்கூடாமல் போயிட்டு கேட்டாங்க. உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினால தான் அப்படின்னார். கடுகவிதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிண்டு போய் என்று சொல்லி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே நடக்கும். அப்படியானால் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு அதற்குரிய விசுவாசம் நமக்கு இருக்கணும். விசுவாசம் இல்லாவிட்டால் அதிகாரம் செயல்படாது. ஆகினால் இயேசு கிறிஸ்து இதை குறித்து உங்கள் அவிசுவாசத்தினால்தான் செயல்படவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இதை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இப்பொழுது அடுத்தபடியாக 4வது, எப்பொழுது ஒரு தேவப்பிள்ளையின் வாழ்க்கையிலே அதிகாரம் செயல்படுகிறது. வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிப்போம்.
அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
கீழ்ப்படிந்தவராகி
தம்மை தாமே தாழ்த்தினார்.
அதனால்
தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி
இயேசுவின் நாமத்தில்
வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கு முடிக்கும்.
பிதாவாகிய தேவனுக்கு
மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.
இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி மேலான ஒரு அதிகாரத்தை பெற்றார் என்பதை பார்க்கிறோம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முடங்கால்களும் முடங்கு பிடிக்கும். நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன், எதனால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சர்வ அதிகாரம் அவருக்கு மரணத்திற்கு பிறகு உயிர்த்தெழுதலில் அவருக்கு கிடைத்தது? காரணம் என்னவென்றால், அவர் மனிதரூபமாய் காணப்பட்டு தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலாகி மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கீழ்ப்படிந்திருந்தார். எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து தன்னைத்தானே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் ஊழியம் செய்த நாட்களிலும் சரி அவருக்கு அதிகாரம் பரிபூர்ணமா இருந்துச்சு. மரணத்திற்கு பிறகு அந்த அதிகாரம் இன்னும் அதிகமாக கம்ப்ளீட் ஆனது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் முடங்கும்படி, வானோர் நாயார் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள், பூலோகத்தார் பூமியில் இருக்கிற மனுஷர்கள், பூமியின் கீழானோர் பாதாளம் எல்லாமே அவருக்கு முன்பாய் நடுங்கபடி சர்வாதிகாரம் அவர் கையில் இருந்துச்சு. எப்படி அவருக்கு இந்த அதிகாரம்? ஒரே ஒரு காரியம், தனக்கு மேலாக இருந்த அதிகாரத்திற்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார். இது ஒரு பெரிய ரகசியம். இது ஆவிக்குரிய காரியத்தில் மட்டுமல்ல, உங்கள் உலக காரியத்துக்கு சேர்த்து நான் சொல்லுகிறேன். ஒரு தேவப்பிள்ளையின் வாழ்க்கையிலே அதிகாரம் செயல்பட வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில் நீங்க அதிகாரம் உள்ளவங்களா இருக்கணும்னா, உங்களுக்கு மேலாக இருக்கிற அதிகாரத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இறுதி உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு மேலாக இருக்கிற அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில் உங்களுக்கு கீழ் இருக்கிற எதுவுமே உங்களுக்கு கீழ்ப்படியாது. இது ஒரு பெரிய காரியம். இது ஆவிக்குரிய காரியம் சொல்லுகிறேன், உலக பிரகாரமாக சொல்றேன். ஒரு கணவன், என் மனைவி எனக்கு கீழ்ப்படியலன்னு சொல்றான்னு வச்சுங்க, அப்படி இருக்கிற என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல அந்த புருஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். உங்க மனைவி உங்களுக்கு கீழ்ப்படியணுமா, முதல்ல நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். இரண்டாவது, மனைவி சொல்லாங்க பிள்ளைகள் என் பேச்சையை கேட்க மாட்டேன்றாங்க. அந்த மனைவிக்கு நான் சொல்றேன், புருஷன் பேச்சு நீ கேட்டதான் பிள்ளைகளின் பேச்சை கீழ்ப்படிவாங்க. தெரியுமா, அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் அதிகாரம் வச்சிருக்கிறார். ஒரு புருஷனுக்கு அதிகாரம் இருக்கணும்னா அவன் தனக்கு மேல் இருக்கிற கர்த்தருடைய அதிகாரத்தை அவன் கீழ்ப்படியணும். ஒரு மனைவிக்கு பிள்ளைகளின் மேல் அதிகாரம் இருக்கணும்னா தன் புருஷனுக்கு அவள் கீழ்ப்படியணும். மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் தனக்கு கீழ் இருக்கிற எந்த ஒரு அதிகாரத்திற்கும் நம்ம ஆளுகை செய்யவே முடியாது. இது தேவன் நியமித்த ஒரு காரியம். எப்போதும் இந்த விஷயத்தை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு முழு ஆளுகை கொடுத்தார். ஆதாம் ஏவாளுக்கு சகல அதிகாரம் கொடுத்தார். தான் சிருஷ்டித்தனான சிருஷ்டிப்படுத்தி பெயர் வைக்கிற அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்தார். இது மேல வேற என்ன வேணும்? அவர் உண்டாக்கி ஆதாமை கூப்பிட்டு இதுக்காக நீ பெயர் வைப்பானார். அவன் என்னென்னலாம் பெயர் வைத்தான் அதுவே பெயராயிற்று. அவ்வளவு அதிகாரம் ஆதாமுக்கு கொடுத்தார். அந்த அதிகாரத்தோடு அவங்க வாழ்ந்தாங்க, தேவனுக்கு சமமாய் வாழ்ந்தாங்க. அவருக்கு ஈக்குவலான பவர் அவங்களுக்கு இருந்துச்சு. எல்லாவிடத்திலும் அதிகாரம் கொடுத்திருந்தார். ஆனால் என்றைக்கு தனக்கு மேல் இருக்கிறதான தேவனாகிய கர்த்தருடைய அதிகாரத்தை கீழ்ப்படிய மறுத்தார்களோ, அன்றைக்கு அவர்களுக்கு கீழ் இருக்கிற பிசாசு அவள் கீழ்ப்படியாமல் போயிடுச்சு. புரிச்சு பாத்தீங்களா? தனக்கு மேல் இருந்த கர்த்தருடைய ஆளுகைக்கு அவங்க இடம் கொடுக்காமல் போகும் பொழுது தனக்கு கீழ் இருக்கிறதான பிசாசு அதை தலைமுக்கிடுச்சு. அவங்க கர்த்தருக்கு கரெக்டா கீழ்ப்படிச்சுன்னா என்னைக்குமே பிசாசு அவங்களுக்கு மேல வந்திருக்க முடியாது, மனுகுலத்துக்கு மேல வந்திருக்க முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். அவன் தனக்கு மேல் இருக்கிற அதிகாரத்தை தூக்கி இருந்தான், அவனுக்கு கீழே அவனை தூக்கி எழுந்திருச்சு. இது ஆவிக்குரிய காரியத்திலும் பொருந்தும், உலக காரியத்திலும் தான் பொருந்தும். இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. அப்ப இடத்துல பார்க்கும் பொழுது எப்படி இதெல்லாம் நமக்கு செயல்படுகிறது, நீங்க வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படியெல்லாம் பிதா தன்னை நடத்தினார், அப்படியெல்லாம் போனார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல் என்பதை நம்ம ஒரு ஆங்கிள் போயிருந்தீங்க. சில ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த விஷயத்தில் நிறைய தவறு செய்வாங்க. சில ஓவர் ஸ்பிரிச்சுவல் சூப்பர் ஸ்பிரிச்சுவல் ஆயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் கர்த்தருக்கு மட்டும் தான் கீழ்ப்படியவர், யாருக்கு நான் கீழ்படிய மாட்டேன்னு. மிகப்பெரிய தவறு அது இல்லையா? நான் கர்த்தர் சொல்லதான் கேட்பேன், வேற யார் சொல்ல நான் கேட்க மாட்டேன்னு. இது கர்த்தருக்கு எடுத்து நிற்கிற காரியம். இது அவள் அறியாமல் பெருமை. இது ஆவிக்குரிய மனமேட்டிமை, பெருமை. கர்த்தர் சொல்லிட்டு நான் கேட்கறேன்னு, கர்த்தர் சொல்லிட்டு ஞான சொல்ல எடுக்கிறேன்னு, கர்த்தர் சொல்லிட்டு நான் கேட்கிறேன், கர்த்தர் கர்த்தருக்கு மட்டும் தான் கீழ்ப்படிவேன், வேற யார் சொல்ல நான் செய்ய மாட்டேன்னு. இது ஒரு அகந்தையான காரியம், மனமேட்டிமையான காரியம். இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆளுகைக்கும் இவள் வரவே முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்திலே அவருக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நமக்கு அதிகாரங்களை வைத்திருக்கிறார். அவைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை நம்ம ஆளுமை சீர்கொண்டு இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நீங்க பாருங்க, எப்படி அதை எப்படி அவர் அப்ப கொண்டு போயிருக்கிறார் பாருங்க. முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:15 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 3:15
அவருக்கு
பிரதியுத்தரமாக,
இப்பொழுது நிறைவேற்றுவது,
எல்லா நீதியும் நிறைவேற்றுவது
நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார்,
நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். இப்ப பாருங்க, இந்த இடத்தில் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கீழ்ப்படி ஒரு காரியம் சொல்லிட்டாரு. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிற மாதிரி நீ போய் யோவான் கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிட்டாரு. இயேசு கிறிஸ்துவும் எல்லா ஜனங்களும் வரிசையிலும் ஞானத்தில் எடுக்கிறதுக்கு வந்து யோவானுக்கு நினைக்கிறாங்க. இவரும் அதே வரிசையில வந்து நிக்கிறார். இவர் ஸ்பெஷலா வந்து தனியா வந்து குறுக்க நிக்கல, எல்லாரையும் போல இவர் அந்த லைன்ல வந்து நிக்கிறாரு. யோவான் பாக்குறான், அதிர்ந்து போயிட்டா. ஐயோ, தேவகுமாரன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி, இவர் வந்து எனக்கு மேல ஞானஸ்நானத்துக்கு நிக்கிறாரு. அவன் சொன்னான், ஆண்டவரே வேண்டாம், நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும், நீர் இடத்தில் வரலாமா சொன்னார். இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்ப எடுத்துன்னு பாருங்க, பிதாவுக்கு டைரக்டா கீழ்ப்படிஞ்சார். டைரக்டா பிதா என்ன சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சார். ஸ்டேட்டஸ் பார்க்கல, என்னை விட கீழான இடத்துல போய் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதா யோசிக்கல. பிதா சொன்னாரு, யோசிக்கிறது செய்யறாரு, அவ்வளவுதான். இது மேலான காரியம் அங்க மட்டும் கிடையாது, உலக காரியத்தில் இயேசு கிறிஸ்துவ அந்த லூகா எழுதின சுவிசேஷத்தில் அவருடைய 12வது வயசு நடக்கிற காரியம் பாருங்க. 2 அதிகாரம் 51வது வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 2:51.
பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
நான் தேவகுமாரன், எங்க அப்பா யார் தெரியுமா? பரலோக பிதா. யோசேப்பே, நீ எனக்கு அப்பா கிடையாது, உனக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லல அவர். மரியாதை, நீ ஒரு சாதாரண பெண் தான், எங்க அப்பா யார் தெரியுமா? உலகத்தை உண்டாக்கியவர் எங்க அப்பா, நான் எனக்கு உனக்கு கீழ்ப்படியணும் சொல்லல அவரு. பிதாவாகிய தேவன் வேத வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு அந்த வைராக்கியத்தை அவருக்கு அந்த 12 வயசுல கொடுத்த போது 3 நாட்கள் எருசலேமில் இருந்து வேத வசனத்தை கற்றுக்கொண்டார். பின்பு அந்த மரியாளும் வளர்ப்பு தகப்பனாக இருக்கிற யோசேப்பும் வந்து கூப்பிட்டு செல்லும் பொழுது அவருடைய அவர் அசட்டை பண்ணல. அவர்களுக்கு இந்த உலகத்தில் கார்டியனாய் அவருக்கு வைக்கப்பட்டதான அந்த யோசேப்புக்கு இயேசு கிறிஸ்து 100% கீழ்ப்படிஞ்சிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரோடு புறப்பட்டு போய் அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சார். யோசேப்பு தச்சு வேலை செய்து சொல்லிக் கொடுக்கிறான், நான் தேவகுமாரன், என்ன போய் தச்சு வேலை செய்ய சொல்றீரா? கேட்கல. தச்சு வேலையை கற்றுக்கொண்டார். மரியாள் சொன்ன காரியத்தெல்லாம் செய்திருக்கிறார், செய்து அப்படியே கீழ்ப்படிஞ்சிருந்தார். இது அவருடைய வாழ்க்கையிலே அந்த 12 வயதிலிருந்து 30 வயது வரையிலும் நடந்த காரியங்கள். ஊழியத்துக்கு வர வரைக்கும், ஊழியத்திற்கு வந்த பிறகு தன் பிதாவாகிய தேவனுக்கு அவர் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தியிருந்தார். பிதா என்ன சொல்லுகிறார்? நீ ஞானசன சொன்னார், எடுத்தார். இது ஸ்பிரிச்சுவல். அந்த ஒரு காரியத்தோடு பிதா விட்டுதான் நினைக்கிறீங்களா? இல்ல, பிதா அதோட விடல. நீ இந்த உலகத்தில் எதுக்கெல்லாம் கீழ்ப்படி, நீ ஒரு மனுஷகுமாரன். பிதா சொல்லியிருப்பார், நீ ஒரு பக்கம் தேவகுமாரன், கரெக்ட். ஆனால் அடுத்த பக்கத்தில் நீ மனுஷனா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ ஒரு மனுஷகுமாரன் என்பதை மறந்து போகாத. நீ எல்லா இடத்திலும் தேவகுமாரன் தேவகுமாரன் சொல்லிட்டு இருக்காத, நீ ஒரு மனுஷகுமாரன், அதை மறந்துடாத. ஒரு பக்கம் நீ தேவகுமாரன், இன்னொரு பக்கம் நீ ஒரு மனுஷகுமாரன், இதை மறந்துடாத. இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா மனுஷர்களும் கடந்து போகிற பாதையில் நீ போகணும். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற நியமங்களையும் நீயும் கை கொள்ளணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ அதை நீயும் கை கொள்ளணும். நீ தேவகுமாரன் என்று சொல்லி எந்த சட்டத்தை அவமதிக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. இந்த உலகத்தில் ரோம் அரசாங்கம், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாலஸ்தீன தேசத்தில் ரோம் அரசாட்சி இருக்கிறது. இது ரோம் அரசாங்கத்துக்கு நீ கீழ்ப்படிச்சா இருக்கணும் பிதா சொன்னார். அப்படிதான் இருந்தார். இது நீங்க மத்தையும் 17 அதிகாரத்தில் 24-27 வரைக்கும் படிச்சாங்களுக்கு தெரியும். படிக்க வேண்டாம். அங்க பார்க்கும் பொழுது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள இருக்கிறார். வீட்டு வாசல்ல பேதுரு நிற்கிறான். பேதுருவிடத்தில் வரி வசூல் பண்ணுகிறவர்கள் வந்தார்கள். வந்து உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறதில்லையான்னு கேட்டாங்க. செலுத்துகிறார். போ, கடலுக்கு போய் தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அந்த வாயை திறந்து பார், அதை எடுத்து எனக்காக உனக்காக சேர்த்ததுக்கு வரி பணம் செலுத்தினார். அப்ப பாருங்க, அரசாங்க சட்டத்திற்கு இயேசு கிறிஸ்து கரெக்டா உட்பட்டிருந்தார், கரெக்டா இருந்தாரு. இந்த உலகத்திலே ராஜாக்கள் தங்கள் தீர்வையும் வரியையும் பிள்ளைகளிடத்தில் வாங்குறாங்க, அந்நியனிடத்தில் வாங்குறாங்களோ, அந்நியனிடத்தில் வாங்குறாங்க. ஆனால் நம்ம இது சொந்த தேசம், நம்ம பிள்ளைகள், நம்ம அந்நியர்கள் கிடையாது. நம்ம சொந்த தேசத்தை ரோமர் இப்ப அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது நம்முடைய சொந்த தேசம், நம்ம கொடுக்கணும் கிடையாது. ஆனாலும் நம்ம அரசாட்சி செய்கிற ரோம் அரசாங்கம் நமக்கு வரி விதித்திருக்கிறதுனாலே நம்ம வரி செலுத்தி தான் ஆகணும். இப்ப நம்ம நாடு ஆங்கிலேயருக்கு கீழ இருக்கும் பொழுது எத்தனை புரட்சி பண்ணாங்க இல்லையா? வரி கொடுக்க மாட்டோம், அது கொடுக்க மாட்டோம், என்னென்னமோ. கப்பலோடி இவர் யாரு, கப்பலோடி தமிழ் வேற இருக்காங்க, ஒரு தூக்குலத்தங்களார் ஒருத்தர், வரி கொடுக்க மாட்டோம், பயங்கரமான போராட்டம். கட்டபொம்மன், கட்டபொம்மன் அவங்களுடைய சரித்திரத்தில் படிச்சு பாரு, தெரியும். வரி கொடுக்க மாட்டோம்னு போராடி தூக்குலத்தன் தலையை கொடுத்தார். அப்போ நம்ம அரசு, நம்முடைய தேசம் ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுது வரி கொடுக்க மாட்டோம்னு போராடினாங்க எத்தனை பேர். ஆனா இயேசு கிறிஸ்து தான் செய்யல. இன்னொருத்தர் கையில் அரசாங்கம் இருக்கிறது, ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் கட்டிட்டு போயிட்டு வந்துட்டாரு. டாக்ஸ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லல, போராடல. அவர் வரி கொடுத்தார். இது என்ன தெரிகிறது? இயேசு கிறிஸ்து பிதா எதையெல்லாம் சொன்னாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சார். பிதாவுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன், அரசாங்கத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு அவர் சொல்லல. பிதாவுக்கு தான் கீழ்ப்படிவே, யோசேப்பு உனக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அவர் சொல்லுது. அப்ப அந்த கீழ்ப்படிதல் அவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமா இருந்துச்சு. எங்கெல்லாம் கீழ்ப்படியணுமோ அங்கெல்லாம் கரெக்டா அவர் கீழ்ப்படிஞ்சார். அவர் அப்படி கீழ்ப்படிஞ்சதுனாலதான் அவருக்கு கீழாக இருக்கிற காரியங்கள்லாம் கரெக்டா கீழ்ப்படிச்சது. அவரால் அப்படி கீழ்ப்படிச்சிருந்ததுனால அவருடைய சீஷர்களை அவரால் கட்டுப்படுத்த முடிஞ்சது. அவரால் அப்படி கீழ்ப்படிந்தவராக இருக்கிறதால பிசாசு அவருக்கு கீழ்ப்படிச்சது. அவர் அப்படி தனக்கு மேலான காரியங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிச்சு போனதுனால்தான் ஒவ்வொரு காரியத்திற்கும் அவரால் ஆளுமை செய்ய முடிஞ்சது. எதுக்கெல்லாம் கீழ்ப்படியணுமோ அதுக்கெல்லாம் கரெக்டா கீழ்ப்படிஞ்சார். எதுக்கெல்லாம் கீழ்ப்படிய கூடாது அதுக்கெல்லாம் அவர் கீழ்ப்படியாமல் இருந்தார். ரெண்டு அதுக்கும் கீழ்ப்படிய சொன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழ்ப்படிச்சிடக்கூடாது. இப்படி சொன்ன ஒரே இப்படி போயிடாதீங்க. எதுக்கு கீழ்ப்படியும் அதுதான் கீழ்ப்படியும். எதுக்கு கீழ்ப்படிய கூடாது அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய கூடாது. பிசாசு வந்தான் இந்த கல்லுகளை அப்பமாக்கணும்னா ஒப்புதா சொல்லியிருக்கிறார். யார் என்ன சொல்லாம் கீழ்ப்படி அப்படின்னு பிசாசு கல் அப்பமாக்கணும். கல் அப்பமாக்கி கொடுத்தாரா சாப்பிட்டாரா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பான. பிசாசு சொல்லலாம் வானத்து மேலிருந்து உப்பரிக்கும் தேவாளுக்கு உப்பரி கீழே குதி அப்படின்னா ஒரு கீழ்ப்படியும் போல இருக்கிறது. கீழ்ப்படிஞ்சாரா? கீழ்ப்படியில இல்லையா? இதனை பணிந்து கொள் எல்லாத்தையும் உங்களுக்கு வேறமா பணிஞ்சிட்டு கீழ்ப்படிஞ்சாரா? கீழ்ப்படியில பிசாசு என்ன சொன்னாலும் கீழ்ப்படியவே இல்லை. அவர் பிசாசுக்கு மட்டுமில்ல பிசாசனுடைய ஆட்கள் சொல்லுகிறவருக்கு அவருக்கு கீழ்ப்படியில. இப்ப நல்லா பாருங்க, ரெண்டு காரியம் இருக்குது. ஒண்ணு, தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். தேவனாகிய கர்த்தர் நியமித்திருக்கிற ஆளுமைக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது கீழ்ப்படிய கூடாதது. அதே மாதிரி ரெண்டு, பிசாசுக்கு கீழ்ப்படிய கூடாது. பிசாசனுடைய ஆலோசனைகள் யார் மூலமா வந்தாலும் கீழ்ப்படிய கூடாது. புரியுதுங்களா? அதுல ரெண்டு இதுல ரெண்டு, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற ஆளுமைக்கு கீழ்ப்படியணும். பிசாசுக்கு கீழ்ப்படிய கூடாது. பிசாசனுடைய ஆட்கள் சொல்லுகிற வார்த்தையும் கீழ்ப்படிய கூடாது. அது ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்திலே 12 38-39 வசனங்களை வாசிகள். மத்திய 12:38-39.
அப்பொழுது
வேத பாரகரிலும்
பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத உபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை.
வேத பாரகர் பரிசேயர் வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு வானத்தில் ஒரு அடையாளத்தை காட்டுனாங்க. அடையாளத்தை காமிச்சா விசுவாசிடுவாங்க போல இருக்குது இல்லையா? அடையாளத்தை காட்டு விசுவாசிக்கிறோம். இப்படி அடையாளம் தேடுற அடையாளத்தை காமிச்சா விசுவாசிக்க மாட்டான். அடுத்து இன்னொன்னு காட்டணும் திருப்ப மாட்டான். இவர்கள் பிசாசுனால் நடத்தப்படுகிறவர்கள். கர்த்தருக்கு பயந்தது கிடையாது. இயேசு கிறிஸ்து சோதிக்கிறாங்க. சும்மா அவரிடத்துல வந்து வாக்குவாதம் பண்றாங்க. ஆகியனாலே வானத்தின் ஒரு அடையாளத்தை காட்டணும். அந்த அடையாளத்தை உடனே சரி உங்களுக்காக நான் யாருன்னு காட்டுறேன் ஒரு அடையாளத்தை அவர் காண்பி இருக்கலாம். காட்டவே இல்லை. இந்த பொல்லாத விபச்சார சந்ததி யார் அடையாளத்தை தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசன் அடையாளம் என்று ஒரு ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்படுவதை போங்க. அவ வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லை. அப்போ பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார். அவர் ஏற்படுத்தியிருந்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பிசாசுக்கு கீழ்ப்படியில, அவனுடைய ஆட்களுக்கும் அவர் கீழ்ப்படியில்லை. புரிதங்களுக்கு இதுதான் கரெக்டா இருக்கணும். இப்ப நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும் பொழுது நமக்கு அதிகாரம் செயல்படும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அதிகாரம் செயல்படாது. அதே போல நீங்கள் பிசாசுக்கு நீங்க என்ன கீழ்ப்படுகிறீங்களோ அதிகாரம் உங்க வாழ்க்கையில் செயல்படாது. பிசாசுக்கு எங்கெல்லாம் நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ அங்க அதிகாரம் செயல்படாது. பிசாசு சொல்லுவான், சர்ச்சைக்குன்னா 8 ஆரம்பிச்சு 8 போடுமா, 9 போ, 11 போ. பிசாசு சொல்லுவான், பிசாசு சொல்லுவான், ஏலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு அப்புறம் போ அப்படின்னு. கீழ்ப்படிச்சீங்களோ அதிகாரம் உங்க வாழ்க்கையில் செயல்படாது. எதுக்கு வேலையில் படிக்கிற, எதுக்கு கவர்மெண்ட், வேண்டாம் அதெல்லாம் சொல்லுவான் பிசாசு. கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அதிகாரம் செயல்படாது. பிசாசன் நேரம் சொல்ல நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷத்திலும் பேசிக்கொண்டே இருப்பான். இதை செய்ய, இதை செய்ய, இதை செய்ய, இதை செய்ய, ஏன் ஜெபிக்கிற அதை விட வேற எங்கேயாவது போய் வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களோட பேசு, இவங்களோட பேசிட்டு ஏதாவது சொல்லு, சொல்லிக்கிட்டே இருமா. எதுக்கு ஜெபிக்கிற, எதுக்கு ஜெபம்ன்றது, எதுக்கு பைபிள் படிக்கிற, அதை விட எங்கேயாவது வெளியில போயிட்டு வா, அங்க போ, இங்க போ, ஏதாவது சொல்லுவான். கீழ்ப்படிந்தோமோ அதிகாரம் செயல்படாது. புரியுதுங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பிசாசுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டியது அதே அளவுக்கு முக்கியம். எல்லாத்தையும் கீழ்ப்படிக்கணும், ஒண்ணுக்கும் யூஸ் ஆகாது. எதுக்கு கீழ்ப்படியும், அதுக்குதான் கீழ்ப்படியும், எதுக்கு கீழ்ப்படிய கூடாது, அதுக்கு கண்டிப்பா கீழ்ப்படியவே கூடாது. எழுத்து நிற்கணும். அதான் பிசாசுக்கு எழுத்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எழுத்து நில்லுங்கள். அப்பொழுதுதான் அவர்களை விட்டு அதிகாரம் அப்ப நம்ம லைஃப்ல சொல்லுகிறேன், எதுக்கு கீழ்ப்படியுமோ அதை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும். எதுக்கு கீழ்ப்படிய கூடாது அதை குறித்து நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். யாருக்கு கீழ்ப்படியும் அதுக்கு தெளிவு இருக்கணும். யாருக்கு கீழ்ப்படிய கூடாதுன்னு நமக்கு தெளிவு இருக்கணும். எது கர்த்தருடைய ஆலோசனைகள் நமக்கு தெளிவு இருக்கணும், எது பிசாசுடைய ஆலோசனைகள் நமக்கு தெளிவு இருக்கணும். அதை பார்த்து டிசைன் பண்ணி சரியா கீழ்ப்படிந்து சரியா கீழ்ப்படியாம அந்த காரியங்களை கவனமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், தெய்வ அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும். சரி, இரண்டாவது காரியத்துக்கு போலாம். அடுத்த காரியம் மத்தையும் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம்.
இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும்
உபவாசத்தினாலுமே அன்றி
மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வாலிபனுக்குள் இருந்த பிசாசை ஈஸியா தடுத்திட்டார். இந்த வாலிபனுக்குள் இருந்த பிசாசை குறித்து நீங்க அப்புறம் இப்ப படிக்க வேண்டாம். மார்க் 9வது அதிகாரத்திற்கு தெளிவா வீட்டில் போய் படிங்க. இந்த சமாதம் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். இவனுக்குள் சிறு வயது முதற்கொண்டு அந்த வாலிபனுக்குள் சின்ன பையனா இருக்கும்போது அந்த பிசாசை அறிஞ்சிடுச்சு. இந்த பிசாசு இவனை அநேக முறை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிடுச்சு. சூசைட் பண்ணுகிறதற்கு அவனை தள்ளிட்டு இருந்துச்சு. ஒரு காரியம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இடத்துல வந்த உடனே அவன் கீழே விழுந்து வாயிலே நுரை தள்ளினான். வியாதி அவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த பிசாசு அவனுக்குள்ள பிட்ஸ் உண்டு பண்ணி வச்சிருந்துச்சு. அடுத்தபடியாக இவனை இந்த ஆவியை குறித்து இயேசு கிறிஸ்து துரத்தும் பொழுது ஊமையின் செவிடுமான ஆவியேன்னு துரத்துவார். மார்க்கில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கு. ஊமையின் செவிடுமான ஆவியும் துரத்துவார். இவர் ஊமையாக்கி வச்சிருந்துச்சு, செவிடாக்கி வச்சிருந்துச்சு. அப்போ இவ்வளவு ப்ராப்ளத்தை இவனுக்குள்ள வச்சிருந்துச்சு அசுத்தாவிகள். அப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டேஜ். இது ஒரு ஆவியில பல ஆவி இருந்துச்சு. சிசி பண்ண வைக்கிறதற்கான ஆவி இருந்துச்சு, செவிட்டு ஆவி இருந்துச்சு, ஊமை ஆவி இருந்துச்சு. இவனுக்குள்ள இவனை பிட்ஸ் வர வைக்கிறதான, இந்த பலவீனப்படுத்துகிறதான ஆவி இருந்துச்சு. இப்படி பலவிதமான ஆவிகள் இந்த ஒருவருக்குள் இருந்து இவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால இப்படி ஒரு ஸ்ட்ராங் பாண்டேஜ்ல இந்த பையன் மாட்டிக்கின்றதுனால சீஷர்களால இதை ஈஸியா துரத்த முடியல. அதான் கேட்கிறாங்க, ஆண்டவர் ஏன் எங்களால துரத்த முடியல? ஃபர்ஸ்ட் உங்கள் அவிசுவாசம் ஃபர்ஸ்ட் பதில் சொன்னார். இப்ப அடுத்தது அதோட அடுத்த ரீசன் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுனர். ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங், ஜெபம் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. சொல்லுகிறேன், தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம வந்து சர்ச்சில் வந்து அப்படியே வந்து கூட்டத்தோட ஆராதனை வந்து ஜெபிச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை நான் சொல்லறேன், தனியாக உங்களுக்கு கர்த்தரோடு நேரத்தை செலவிடுகிற ஒரு பழக்கம் இருக்கணும். தனியா ஜபக்குழுக்கு போறேன், 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறேன், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அதெல்லாம் ஜபக்குழுல போய் ஜெபிக்கிறேன், 4 பேர் சேர்ந்து ஒரு பிரேயர் டீம் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. தனியா நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க அதை வச்சுதான் உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது. நல்லா கவனிங்க, தனியா ஜெபிக்கிறத வச்சுதான் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் இருக்கணும். அந்த ஜெபத்தை இன்னும் இன்டென்சிஃபை பண்றதுக்கு ஃபாஸ்டிங், இன்னும் அதுக்குள்ள பவர் ஏற்றுறதுக்கு ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் என்பது என்ன என்றால், அந்த ஜெபத்தின் ஒரு ஆழமான அர்ப்பணிப்பின் அடையாளம் அது. என்னைக்குமே கர்த்தர் பெருசா நம்ம தியாகத்தை பார்த்து இறங்குறவர் கிடையாது. அது வேற, தியாகத்தை பார்த்து இறங்குறதெல்லாம் தரையில உருள்றது, குத்திக்கிறது, நெருப்புல நடக்கிறது, தியாகம் செருப்பு போடாம இருக்கிறது, அதை பார்த்து இறங்குறது இங்கே ஆண்டவர் கிடையாது. அது வேற, நம்ம ஆண்டவர் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. உருளு, செருப்பு போடாம இரு, குத்திக்கோ, நெருப்புல நடா, இதெல்லாம் கர்த்தர் சொல்றது கிடையாது. நம்முடைய ஆண்டவர் தியாகத்தை கேட்கல. அப்ப ஃபாஸ்டிங் என்பது தியாகம் கிடையாது. புரியுதா? சில நினைச்சு ஃபாஸ்டிங் இருந்துட்டான், நான் பாஸ்டிங் இருந்துட்டு எவ்வளவு தியாகமா நான் ரெண்டு பேரை சாப்பாட்டை விட்டு இருக்கிறேன், அதனால அதிகாரம், அந்த பேச்சு கிடையாது. தியாகம் பண்ணி ஒன்னு நீங்க சாதிக்க போறது கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லா தியாகத்தையும் பண்ணிட்டாரு. இது பாஸ்டிங் தியாகம் நினைக்காதீங்க. நம்ம ஒண்ணு தியாகம் பண்ணி பெருசா சாதிக்கிறது கிடையாது. தியாகம் கிடையாது. தியாகம் நினைச்சு நம்மளை குறிச்சு ஒரு பெருமை உங்களுக்கு வந்துடும். நான் எவ்வளவு பாஸ்டிங் இருக்கிறேன் தெரியுமா, அது ஒரு பெருமை வந்துடும். அதுக்கு பாஸ்டிங் இல்லாம இருந்துட்டு போயிடலாம். பெருமை நினைச்சா அது அதோட கேடானது. அப்போ இது சில நேரத்தில் சிலருக்கு அப்படி ஆயிடும். பாஸ்டிங் இருப்பாங்க, அது ஒரு பெருமையாக. நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், அதை பப்ளிசிட்டி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது பெருமைக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுருவோம். புரியுதா? பாஸ்டிங் என்னைக்குமே ரகசியமா இருக்கணும் கருத்து இல்லையா? அந்த ரங்கத்தில் உபவாசம் பண்ணினார். அதை என்னைக்குமே பப்ளிசிட்டி பண்ணாதேன்னு. அப்போ ஏன்னா அப்பதான் அதுல பவர் இருக்குது. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கறதுதான் வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அப்ப இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஃபாஸ்டிங், இந்த பிரேயர் எதை குறிக்கிறது என்றால், ஃபாஸ்டிங் என்பது வேற ஒன்றுடைய தியாகம் கிடையாது, அது ஒரு பெரிய ஒரு சாதனை கிடையாது. ஃபாஸ்டிங் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய உயிர் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எதை விட்டாலும் சாப்பாட்டை மட்டும் ஒருபோதும் விட மாட்டோம். இது நம்முடைய வழக்கம் இல்லையா? தினந்தோறும் 3 வேளை சாப்பாட்டை மட்டும் எதை விட்டாலும் விட மாட்டோம். காலையில் 8:30 நம்ம சாப்பாட்டு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னாக்க நம்ம என்ன செய்யும், 8:30 கரெக்டா எது செய்யறோமோ இல்லையோ கரெக்டா சாப்பாட்டு தட்டை தூக்கி உட்கார்ந்துருவோம். இது நமக்கு வழக்கம். இப்ப இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 8:30 கரெக்டா நீங்க எங்கேயாவது வெளியே போன, யாரையாவது அவசரமா பார்க்கணும், என்ன செய்யறீங்க, 7:30 சாப்பாட்டு தட்டத்தில் உட்கார்ந்துறீங்க. அப்படி 7:30 சாப்பாடு ரெடியாகல, என்ன செய்யறீங்க, போயிட்டு 9:30 வந்து சாப்பாடு எடுத்துட்டு உட்கார்ந்துறீங்க. அதுதான் பண்றோம். விடுறோமா சாப்பாட்டை? விடுறது கிடையாது. அப்ப எதையுமே ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு என்ன செய்ய, சாப்பாட்டை மட்டும் விடுறதே கிடையாது. முன்னாலேயாவது பின்னாலேயாவது எப்படியாவது போட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சாப்பாட்டை நம்ம தவிர்க்கிறது கிடையாது. இந்த உபவாசத்தினுடைய ஸ்பெஷல் என்ன கேட்டீங்களா, நான் எப்பவுமே தவிர்க்காத உணவை கூட என் ஆண்டவரோடு இருக்கிறதுக்காக அதையும் நான் இன்னைக்கு தவிர்க்கிறதோடைய காரியம் தான் ஃபாஸ்டிங். அவ்வளவுதான் ஃபாஸ்டிங். இது தியாகம் கிடையாது. என்னைக்குமே நான் தவிர்க்காத ஒன்றை இன்னைக்கு நான் கர்த்தரோடு இருப்பதற்காக அதை தவிர்க்கிறேன். இந்த கான்செப்ட் தான் நமக்கு இருக்கணுமே தவிர பெருசா தியாகம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இது ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எதையுமே தவிர்க்காம என்னைக்குமே தவிர்க்காம இருக்கிற சாப்பாட்டை தவிர்க்கிறோம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதை தவிர்த்துட்டு அந்த நேரத்தில் உட்காந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் போய் கடைக்கு போயிட்டு இருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் உட்காந்து டிவியில் நியூஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நான் தவிர்க்காத உணவையும் தவிர்க்கணும். எதுக்காக? என் தேவனோடு நேரத்தை செலவிடுவதற்காக. அதுக்குதான், வேற எதுவும் கிடையாது. என் தேவனோடு நான் செலவிடுகிற நேரம் எனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டா நான் இந்த நாளில் நான் நியமிச்சிட்டேன். அதனால நான் என்னைக்குமே தவிர்க்காத உணவை கூட என் ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுகிறதற்காக இன்னைக்கு அதை கூட நான் தவிர்த்துட்டேன். அந்த சாப்பிட்ற அந்த 15 மினிட்ஸ் நான் சேவ் பண்ணிட்டேன். எதுக்கு அந்த 15 மினிட்ஸ்ல சாப்பிடலையே, ஐயோ வீட்டில் எல்லாரும் கமகமா இன்னைக்கு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்களே, நம்ம மட்டும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறோம், அந்த 15 நிமிஷம் உட்காந்து அதை யோசிச்சு உட்காந்து போகக்கூடாது. அப்படி யோசிச்சு நேரத்தை சாப்பிடுங்க. சாப்பிடலையே சாப்பிடலாம் யோசிச்சு சும்மா காந்துக்கிறத விட சாப்பிடுங்க போய். அந்த டைம் தான் முக்கியம். புரியுதா? ஐயோ நம்ம சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறோமே, வருத்தத்தோடு கால் மணி உட்காந்துட்டு இருக்காதீங்க, சாப்பிடுங்க, பிரச்சனையே கிடையாது. அந்த ஃபாஸ்டிங் நான் தேவனோடு நம்ம இருக்கிறோம். அதனால வந்து நமக்கு மற்றது எல்லாத்தையும் மறந்துடணும். இயேசு கிறிஸ்துவை பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப அருமையா பிடிச்ச ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, மத்தையும் எழுதுன சுவிசேஷம் 4 அதிகாரம் பாருங்க. 4 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க.
அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு,
அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு
அவருக்கு பசி உண்டாயிற்று.
அவருக்கு பசி உண்டாயிற்று. இதை கவனிச்சு பாருங்க, அழகான வார்த்தை. அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்புதான் பசிய தெரிஞ்சுதான். 40 நாள் அவர் பசியோடு இருந்து உபவாசம் இருந்தாரா? 40 நாள் அவருக்கு பசியோடு போராடிட்டு உபவாசம் இருந்தாரா? கிடையவே கிடையாது. அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு 41வது நாள் தான் அவருக்கு பசி தெரிஞ்சது. அப்படின்னு என்ன, தேவனோடு அவருக்கு இருந்த ஐக்கியத்தில் பசியே தெரியல அவருக்கு. இதுதான் நடந்துச்சு. நமக்கு முதல் நாளே பசி ஆரம்பிச்சிடும், ஐயோ பசிக்குதே பசிக்குது நினைச்சுட்டு தான் உபவாசமே வருது. அப்படிதானே, பசிக்குதே பசிக்குதேன்னு கொடுத்து நினைச்சிட்டு உபவாசம் இருந்தா அது ரொம்ப அதே போய் சாப்பிட்டுருங்க. இங்க சாப்பாடை நினைச்சிட்டு உபவாசங்களோட சாப்பிட்டுருங்க. அப்போ மைண்டால ஒழுங்க கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெபிக்கலாம். சாப்பிட்டாச்சு பரவாயில்ல, ஒழுங்கா ஜெபிக்கல, ஒழுங்கா கான்சன்ட்ரேஷன் ஒழுங்கா இருக்கும். சாப்பிடலையே சாப்பிடலன்னு உபவாசம் போய் போராடுறத விட சாப்பிட்டா உங்களுக்கு திருப்தி ஆயிடும். 40 நாள் இயேசு கிறிஸ்துவுக்கு பசி அவரை டிஸ்டர்ப் பண்ணல. அவர் ஒரு மனுஷன்தான், பசி அவருக்கு உண்டு, பசி இந்த உணர்வு அவருக்கு கண்டிப்பா உண்டு. ஆனா அந்த 40 டேஸ் அதை ஃபீல் பண்ண வரால முடியல. அந்த அளவுக்கு அவருடைய ஃபெலோஷிப் ஸ்ட்ராங் இருந்துச்சு மேல. அதனால ஃபீல் பண்ண, பசியை கூட ஃபீல் பண்ண வரால முடியல. அதான் நடந்துச்சு, புரியுதுங்களா? அப்ப அந்த பிரேயர் டைம் அவர் எந்த அந்த 40 நாள் எந்த அளவுக்கு அவர் பிதாவோடு 100% கான்சன்ட்ரேஷன் அவருக்கு இருந்துச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு இன்டிமசி இருந்துச்சு, அவ்வளவு க்ளோஸா இருந்துச்சு பிதாவோட அவருக்கு. அதான் முக்கியம். அப்போ ஃபாஸ்டிங் பிரேயர் என்பது தியாகம் கிடையாது. நம்ம அந்த நேரத்தை வந்து வேற எதுக்குமே செலவிடக்கூடாது. ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றீங்களா, கம்ப்ளீட் 3 ஹவர்ஸ் வேற ஒண்ணு பண்ணாதீங்க. 1 டே ஸ்பெண்ட் பண்றீங்களா, ஒதுக்கிடுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, இன்னும் பண்ணாதீங்க. ஃபாஸ்டிங் சொல்லிட்டு இங்க போறது, அங்க போறது, கடைக்கு போறது, வேலைக்கு போறது, ஃபாஸ்டிங் வேலைக்கு போறது, இந்த பேச்சு இருக்கக்கூடாது. வேலைக்கு போயிட்டாலும் யாரும் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. ஃபாஸ்டிங் கிடையாது, அது பேர் பட்னி. நல்லா தெரிஞ்சுங்க, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் வேலைக்கு போறேன்னு சொல்றீங்கன்னா அது ஃபாஸ்டிங் கிடையாது, அது பேர் பட்னி. அது கணக்கு வராது. ஃபாஸ்டிங்னா என் உணவையே நான் தவிர்க்கிறேன்னா வேற எல்லாத்தையும் தவிர்க்கிறேன்னு அர்த்தம். புரியுதா? என் உணவையே நான் தவிர்க்கிறேன், எல்லாத்தையும் தவிர்க்கிறேன். என்னைக்குமே தவிர்க்காத உணவை நான் தவிர்க்கிறேன்னா எல்லாத்தையும் தவிர்க்கணும்னு அர்த்தம். டோட்டலா அந்த டைம் டோட்டலா கத்திரக்கு கமிட்டா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இடத்துல எதுக்கு சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யமான நெருக்கத்தை ஜபமும் உபவாசமும் நமக்கு ஏற்படுத்துகிறது. அவ்வளவு ஒரு க்ளோஸ்னஸ் கத்திரத்தை கொண்டு வருது. இந்த நெருக்கம் தான், இந்த ஜபமும் உபவாசமும் கத்திரத்தில் கொண்டு வருகிற அந்த நெருக்கம் தான் நம்மை கத்தருடைய அதிகாரத்தை நமக்குள்ள செயல்பட வைக்கிறது. இதுதான் கிரீசன். இயேசு கிறிஸ்துலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஆளு. பகல் அவருக்கு ஃபாஸ்டிங் இருக்கு, முடியாது, அங்க வராங்க வராங்க பேசலாம் நல்லா இருக்கிறாங்க. சில நேரத்தில் நைட் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறார். வாசிங்க லூக்காவின் சுவிசேஷம் 6:12 வாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 6:12.
அந்நாட்களிலே
அவர் ஜெபம் பண்ணும்படி
ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்.
அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். ராம் முழுவதும், இந்த இடத்தில் ராம் முழுவதும் என்னன்றது நல்லா தெரியணும். யூதருடைய கணக்கின்படி இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையோ அப்படின்னாரு. பகலுக்கு 12 மணி நேரம், அப்ப இரவுக்கு 12 மணி நேரம். அதான் யூதர்கள் ஒரு 24 மணி நேரத்தை ரெண்டா பிடிச்சிருந்தாங்க, பாதி பகல் பாதி இரவுன்னு. காலையில 6 to evening 6 பகல், evening 6 to next morning 6 வரைக்கும் இரவு. பல பிரிவுகள் இருந்துச்சு. ஜாமங்கிற அது வேற, அந்த மணி நேரம்ங்கிற அது வேற. அதெல்லாம் இப்ப நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, அதுல ஒன்னு வேற. ஆனா பகல் இரவுன்றத ஒரு 24 hours ஒரு டே ரெண்டா பிரிச்சிருந்தாங்க. அப்ப அவர் சாயங்காலம் ஆன பொழுது, சாயங்காலத்துல அப்படின்னா அந்த 6 மணிக்கு முன்னால மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். அப்ப பிஃபோர் 6 மலையில் ஏறிட்டாரு. ஏறி 6 மணிக்கு ராம் முழுவதும்னா அந்த சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 6 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பா நிலைமையில இருந்து ஜெபிச்சார் இயேசு கிறிஸ்து. அப்படியே நைட் சாப்பாடு கட்டு இல்லையா, இரவு சாப்பாடு கட்டு. இது ஒரு ஃபாஸ்டிங். இன்னைக்கு சொல்ல நிறைய பேர் வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு முடியல, பகல்ல போன் வருது, உங்களுக்கு பிஸியா இருக்கிறீங்க, பகல்ல விட்டுருங்க, ராத்திரியில உட்காருங்க, அது நல்லா இருக்கும். யாரும் தொடர்பு பண்ண மாட்டாங்க, போனும் வராது, யாரும் நமக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஃப்ரீயா உட்காரலாம், அது நல்லது. அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, சாயங்காலம் 6 மணில இருந்து நைட் ஃபுல்லா இருந்து காலையில் 6 மணிக்கு 12 hours ஜெபிச்சிருக்கிறார். இது ஒரு ஃபாஸ்டிங். அந்த இரவு சாப்பாட்டை, அந்த உருவேல சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு 12 hours ஜெபிச்சிட்டாரு. இது இந்த 12 வசனம் இப்படி சொல்லுது இல்லையா, இதுக்கு ரிசல்ட் பார்க்கணும் இல்ல. 17, 18, 19 வசனங்களை படிங்க, அதுக்கு பின்னால, அதுக்கு பின்னால என்ன நடந்து பாருங்க.
அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி, தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கப்படும்படிக்கும், யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும், எருசலேம் நகரத்திலிருந்தும், தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே
ஜனங்கள் யாவரும்
அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள்.
நீங்க பாருங்க, ஒரு ஸ்பெஷல் ரிசல்ட் பாருங்க. நீங்க 12வது வசனத்தில் பார்க்கும்போது இரவெல்லாம் அவர் ஃபாஸ்டிங் ஜெபிச்சிட்டார். அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாட்களிலே வல்லமை விசேஷமாகிறது. எங்கிருந்து திரளான ஜனங்கள் வராங்க, எருசலேமிலிருந்து, யூதயா தேசத்தின் திசைகளிலிருந்து, எருசலேம் பட்டணத்திலிருந்து, தீரு சீதோன் போன்ற இடங்களிலிருந்து, கடலோரத்தில் வந்ததான திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் 10,000களான ஜனங்கள் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அசுத்தாவிலே பிடிக்கப்பட்டவர்கள் வந்து விடுதலையானாங்க. பிசாசு பிடிச்சவங்க வந்து கீழே விழுகுது. ஆட்டோமேட்டிக்கா இவர் ஒண்ணு செய்யல, பிசாசுகள் வந்து கீழே விழுந்து ஓடுது. அடுத்தபடியா பாக்குறாங்க, ஜனங்கள் அப்படியே திரண்டு நிக்கிறாங்க. இவர் போய் ஜனங்களை தொடல, ஜனங்கள் வந்து இவரை தொடல, நெருங்கவே இல்லை. ஜனங்கள் இருக்கிறாங்க, இவரை கொண்டு வல்லமை தானாக புறப்பட்டு போய் எல்லாரையும் சுகமாக்கி விட்டது. என்ன ஒரு பவர் பாருங்க. இந்த இடத்துல அவர் பிசாசுகளை துரத்தவே இல்லை, வியாதிகளை அவர் சுகமையாக்கல, அவருக்குழுந்து வல்லமை புறப்பட்டு போய் ஜனங்களை சுகமாக்கியது, அவருக்குழுந்து வல்லமை புறப்பட்டு போய் அசுத்தாதிகள் ஓடுபடி செய்வது. அத்தாரிட்டி கூடிடுச்சு பாருங்க இந்த இடத்துல. ஏன்னா 12வது வசனத்தில் அவருடைய ஃபாஸ்டிங் பிரைம் எழுதியிருக்குது. 17, 18, 19 வசனங்களில் அதன் ரிசல்ட் எழுதியிருக்குது. பாத்தீங்களா, அப்போ ஃபாஸ்டிங் பிரேயர் வந்து அந்த பிரேயருடைய கமிட்மெண்ட் நமக்குள் அதிகாரத்தை அதிகமாக்குது. நம்ம கமிட் பண்ணி பண்ற பிரேயர் அதிகாரத்தை வல்லமை அதிகமாக்குறது. இப்ப அவருக்குள்ள இந்த அபிஷேகம் நிறைஞ்சு வழியுது, நிரம்பி ஓவர்ஃப்ளோ ஆகுது. பக்கத்தில் வரவங்களுக்குலாம் சுகம், பிசாசு பார்த்து ஓடுது, அவர் கிட்ட வந்தாலும் சுகமடைகிறாங்க. இது அபிஷேகம் நிரம்பி வடிகிற ஒரு அனுபவம். இதுக்கு காரணம் என்ன? உபவாசம், ஜபம். அப்ப ரெண்டாவது காரணம், இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் நீதிமன்ற உபதத்தினாலும் புறப்பட்டு போகாது அப்படின்னாரு. மூணாவது, இன்னைக்கு செய்யும் மூணாவது குறிப்பு, நமக்கு எப்படி உபவாசமும் ஜபமும் அதிகாரத்தை கொடுக்கிறதோ அதே போல அடுத்த ஒரு காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து
அவர்களை நோக்கி
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால்
நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீஷராக்கி
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே
அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும்
அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்களிலும்
நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெரிந்து விட்டார். தன் சீஷர்களை பார்த்து கடைசியா சொல்றார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த அதிகாரத்தை இப்ப உங்கள்கிட்ட நான் டிரான்ஸ்பர் பண்றேன். நான் பெற்றிருக்க அதிகாரத்தை நிமித்தம் உங்களை அனுப்புறேன், போங்க சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கி. நீங்க பிரசங்கிச்சால கேட்பாங்க, ஏன்னா என் அதிகாரம் உங்க மூலமா செயல்படும், உங்க வார்த்தையில் அதிகாரம் வெளிப்படும். சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, நீங்க சொன்னீங்கன்னா சீஷர் ஆவாங்க, ஏன்னா நான் உங்களை அனுப்புறேன். சகல ஜாதிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, ஞானஸ்தானத்தை கீழ்பிடிவாங்க, ஏன்னா நான் உங்களை சகல அதிகாரம் படைச்சு நான் உங்களை அனுப்புறேன். நான் கட்டளையிட்ட யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவங்க உபதேசம் பண்ணி அவங்க கேட்பாங்க, நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க, ஏன்னா நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புறேன். சகல அதிகாரம் படைத்து நான் சொல்றேன், நீங்க செய்யுங்க. அப்ப இந்த இடத்துல சீஷர்களுக்கு ஸ்பெஷல் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு. என்ன அதிகாரம்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் அதனால நான் உங்களை அனுப்புறேன். அப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி இவங்களுக்கு செயல்பட போகுது சீஷர்களுக்கு. அதனாலதான் இவங்க பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் தான் அந்த அதிகாரம். அப்ப அந்த அதிகாரம் யாருக்குன்னா, ஊழியம் செய்யும்படி அனுப்பப்படுகிறவர்களுக்கு ஒரு அதிகாரம் ஸ்பெஷலா கொடுக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு அந்த அதிகாரம் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கிறது. ரீசன் என்ன தெரியுமா? முக்கியமா அடுத்த ரீசன் என்ன தெரியுமா? அதை யூட்டிலைஸ் பண்றது கிடையாது, யூஸ் பண்றது கிடையாது. அந்த அதிகாரத்தை நீங்க செயல்படுத்தணும், அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நீங்க செயல்படுவதற்கு நீங்கள் செயல்பட்டாதான் அது செயல்படும். நீங்கள் செயல்படாம ஒரு இடத்துல அடங்கி உட்கார்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு அதிகாரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் தெரியாது, இருக்கிறது வேஸ்ட். உண்மையிலே சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிற அதிகாரம் நம் ஊழியம் செய்யும்போதுதான் தெரியும். நான் படித்துக் கொண்ட மாணவனாயிருந்த பொழுது ரட்சிக்கப்பட்ட பொழுது எனக்கு ஒரே பாவம், கத்தருக்கு நல்ல ஊழியம் செய்யணும். அப்படி இருக்கும்போது அந்த நாட்களில் பிரம்மாண்ட ஊழியர்களை பார்க்கும்போது போய் வாய் வளர்ந்து பார்ப்பேன். டிஜிஎஸ் தினகரன், ஜீவானந்தம், இவ்வளவுதான் நினைச்சு பார்க்கும்போது ஐயோ எவ்வளவு சுகமாச்செல்லாம் பைபிள்ல இருந்து அவங்க பத்திரிகையில் எழுதுறாங்க. இதெல்லாம் எப்படி இவங்க ஜெபிச்சு இவ்வளவு பேர் சுகமாகறாங்களே? அப்போ நம்மெல்லாம் இதெல்லாம் நமக்கெல்லாம் நடக்கிற காரியமா? நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான், படிச்சுட்டு தான் இருந்தேன். அப்ப எனக்கு ஒரே அதெல்லாம் எனக்கு எட்ட முடியாத உயரமா தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது ஆனால் எனக்கு அந்த ஆத்திரம் பாரத்தை கத்த நிறைய கொடுத்துருந்தார். ஒரு நாள் கிளாஸ் லீவ் போட்டுருவேன், லீவ் போட்டுட்டு அன்னைக்கு வீட்டுக்கு தெரியாது, லீவ் போட்டுருவேன். போட்டுட்டு ஏகப்பட்ட கத்து பண்ணிட்டு புதிய ஏற்பாடு எனக்கு கிடைக்கிற ஒரு நாளைக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் பாக்கெட் மணி கிடைக்கும். அதை அப்படியே சேமிச்சு வச்சிருப்பேன். அதை வச்சு நிறைய புதிய ஏற்பாடு வாங்கிடுவேன் காசு கொடுத்து. அப்புறம் காஸ்பல் புக், 25 பைசா ஒரு காஸ்பல் புக், அது நிறைய வாங்கிடுவேன். டிராக்டர் ஃப்ரீயாவே கிடைக்கும். எல்லாருடைய பேக் ஃபுல்லா நிறைச்சுக்கிட்டு நம்ம ஸ்லம் ஏரியாஸ்ல போய் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் குடிசை குடிசையா ஹவுசிங் போர்டு பில்டிங் பில்டிங்கா ஏறி 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 ஜனங்களுக்கு கைப்பிரதி கொடுப்பேன். கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணவங்களுக்கு சுவிசேஷ புக்கு கொடுப்பேன். அப்படியே குடிசை குடிசையாய் இந்த ஸ்லம் ஏரியாஸ்ல ஹவுசிங் போர்டு போய் இப்படியே கொடுத்துட்டு இருப்பேன். கொடுத்து அந்த பகல் முழுவதும் ஃபுல்லா சாப்பிட கூட மாட்டேன். காலையிலிருந்து ஃபுல்லா அப்படியே சாயங்காலம் வரைக்கும் முடிஞ்சு. அப்புறம் அதுக்கு பிறகு இன்னொரு டைம் ஒரு 10-15 கழிச்சு ஒரு லீவ் கிடைச்சு எடுத்து அது மாதிரி பண்றது. அப்போ ஒரு தடவை நான் போயிருந்த பொழுது ஒரு இடத்துல போற ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அப்ப நான் எனக்கு ஒண்ணுமே பெருசாக ஒண்ணும் தெரியாது. அப்ப வந்து அங்க போன அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கடுமையான வயிற்று வலி, 30 வருஷம் வயிற்று வலி வந்துருக்குது, தொடர்ந்து 30 வருஷம் வயிற்று வலி. அந்த வயிற்று வலிக்கு வந்து அவங்க வந்து டெய்லி மாத்திரை சாப்பிட்டுதான் அந்த வயிற்று வலி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். 30 வருஷத்து பிரச்சனை. அப்ப விரும்பி எங்கிட்ட வந்து சொல்லிட்டு நான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஜாம் பண்ணுங்க, 30 வருஷமா நாங்க தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன், இல்லைன்னா அந்த வயிற்று வலி நிக்காது அப்படின்னு. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஜாம் பண்ணிட்டு போயிட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் ஜாம் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு அடுத்த டைம் போற அந்த செய்தி போனேன். போயிட்டு அந்த வீடு திருப்பி அந்த வீடுகள்லாம் மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். போகும்போது அந்த வீட்டு கிட்ட போகணும், அவங்க ரொம்ப சந்தோஷமான வரவேற்றாங்க. அந்த கணவன் மனைவியை பார்த்து சந்தோஷம் வரவேற்றாங்க. வரவேற்று கூப்பிட்டு சொன்னாங்க, 30 வருஷமா இருந்ததான் இந்த வயிற்று வலி, அன்னைக்கு நீங்க ஜெபிச்சுட்டு போன அதோட நின்று போச்சு, சுத்தமா இல்லவே இல்லை அப்படின்னாங்க. எனக்கு நம்பவே முடியல. அது நம்ம ஜெபிச்சு 30 வருஷம் வைத்து வழி ஒரு நிமிஷத்துல போயிடுச்சா. என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல, நம்பவே முடியல. நான் ஒரு சாதாரண ஆள், நான் படிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஜெபிச்சு இப்படி ஆகி போச்சா, எனக்கு நம்பவே முடியல. அன்னைக்குதான் புரிஞ்சுது, நம்ம ஜெபிச்சாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அப்பதான் விசுவாசம், அதான் முதல் சம்பவம் லைஃப்ல நான் பார்த்த முதல் சம்பவம். அப்ப அந்த சம்பவம் என்னை அசைச்சு ஆரம்பிச்சது. இனி நம்ம ஜெபிச்சா கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தையும் அற்புதம் செய்வார். அப்போ அதிகாரம் இருக்குது, அதை யூஸ் பண்ணும்பொழுதுதான் அது தெரியுது, இல்லைன்னா தெரியாது. அப்ப ஒரு வியாதிக்காரருக்கு மேல போய் நின்று அதை நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த அதிகாரம் இருக்கிறது நமக்கு வெளியில தெரியும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது அதிகாரம் அதிகாரம் அல்ல, ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கேட்ட மெசேஜ் டோட்டலா வேஸ்ட், நீ வேற செயல்படலன்னா நீ கேட்கிற மெசேஜ் எல்லாமே வேஸ்ட். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அதுல ஒரு ஸ்பெஷலா வெளிப்படும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் இருக்கு. ஃபாஸ்டிங்க்கு ஒரு பவர் இருக்கு, விசுவாசத்துக்கு ஒரு பவர் இருக்கு, பரிசுத்தத்துக்கு ஒரு பவர் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் இருக்கு. ஊழியம் செய்யும் பொழுது அதுலேயும் ஒரு பவர் இருக்கு. கத்தரவை செயல்பட வைக்கிறார், அப்பதான் நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். அதனால இன்னைக்கு சொல்லுகிற வாழ்க்கையிலே சாதாரண உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஒரு வயிற்று வலி, ஒரு தலைவலி, ஒரு கால் வலி, ஏதாவது சொல்றாங்களே நேரம் டாக்டர்கிட்ட அனுப்பிட்டு இருக்காதீங்க. நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? ஒரு ஜபம் பண்ணுங்க, அவங்களுக்கு கத்தர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்வார். ஆமேன். நீங்க டாக்டருக்கு அனுப்புறதுக்கு நீங்க அனுப்ப வேண்டாம், அதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த டாக்டர்கிட்ட போய் இந்த டாக்டர்கிட்ட போன சொல்றது. நீங்க ஜபம் பண்ணுங்க, உங்களை பாதிக்க வச்சிருக்கிறார் கத்தர். கண்டிப்பா நடத்துல அற்புதம் செய்வார். அப்பதான் தெரியும் உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரை பற்றி, உங்களுக்கு தெரியும் அவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னது, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆமேன். அப்ப கர்த்தர் இதெல்லாம் செய்யறாரு. இப்ப பாருங்க, அது கடைசி அதை பத்தி சொல்ற பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட வைக்கிறார் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 16:17 வாசிக்கலாம்.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்.
யாரு? விசுவாசிகள் இல்லையா? விசுவாசிக்கிறவர்கள். நீங்களா யாரு? விசுவாசிக்கிறவங்களா அவிசுவாசியா? விசுவாசிக்கிறவங்க தானே. படிங்க.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்.
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்.
நவமான பாஷைகளை பேசுவார்கள்.
நவமான பாஷைகளை பேசுவார்கள்.
சத்தங்களை எடுப்பார்கள்.
சத்தங்களை எடுப்பார்கள்.
சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும்.
சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும்
அது அவர்களை சேதப்படுத்தாது.
அது அவர்களை சேதப்படுத்தாது.
யாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள்.
யாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள்.
அப்பொழுது
அப்பொழுது
அவர்கள் சொஸ்தமாவார்கள்.
அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார்.
இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடன் பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார்.
இங்க பாருங்க, அப்ப படிப்போம்.
அவர்கள் புறப்பட்டு போய்,
இப்ப இந்த அதிகாரத்தை வாங்கிட்டாங்க, அவர்கள் புறப்பட்டு போய்
எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள்.
எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள்.
கர்த்தர் அவர்களுடனே கூட,
கர்த்தர் அவர்களுடனே கூட
கிரியை நடப்பித்து,
கிரியை நடப்பித்து
அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே,
அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே
வசனத்தை உறுதிப்படுத்தினார்.
வசனத்தை உறுதிப்படுத்தினார். அதிகாரம் கொடுத்துட்டாரு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்க அடையாளம். என்ன அடையாளம்? வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், சொஸ்தமாவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அந்நிய பாஷை, பிசாசுகளை துரத்துவார்கள். உங்களுக்கு யாராவது உங்களை கொள்ளணும் பாய்ச்சல் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்றார். சாவுக்கேடு வாழ்ந்த யாதொன்றை கொடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது என்றார். இப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டார். இவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு போல் என்றார். இவர்கள் புறப்பட்டு போய் பிரசங்கம் மட்டும் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். நாங்க எங்க சுகமாக்கி காட்டு பார்க்கலாம். நாங்க கையை சண்டை சுகமாயிடுச்சு. ஆமீன். பிரசங்கம் பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறான்னு. அவ்வளவுதான். உடனே ஜனவரி சேலஞ்சு பண்ணி சுகமாக்கி காட்டு அப்படின்னு ரைட் கையை வைக்கிறேன். சரியா போச்சு. இதுதான் நடந்துச்சு. கைகளை வைத்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து, அவர் சொன்னதை கேட்டு போனாங்க இல்லையா, அதனால கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களால் சொல்லப்பட்ட வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவங்க சுகமாக்குவார்னு சொன்னதை உறுதிப்படுத்தினார். உங்களுக்கு யாரு இவர் சமாதானம் வருது சொன்னா உறுதிப்படுத்துறாரு. உன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னா சால்வ் பண்றாரு. என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கர்த்தர் செஞ்சு கொடுக்கிறாரு. அவங்களோட கூட செய்ய வைக்கிறார். சொல்றதுதான் நம்ம வேலை. கர்த்தர் நம்ம கூட எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. ஆமீன். இதுதான் கர்த்தர் அன்னைக்கு செஞ்சார். இன்னைக்கு அதைதான் கர்த்தர் செய்யறார். நம்ம ஒண்ணு சூப்பர் மேன் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த அதிகாரம் நம்ம என்ன சொல்றோமோ அதை நிறைவேற்றி வைக்கும். ஆமென். அதனால இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் அதிகாரம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, வேஸ்கமாவீங்க, ஊழியம் செய்யுங்க. உங்களுடைய கடைசி ஒரு வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லி முடிகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 17 வசனத்தை மட்டும் வாசிப்போம்.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும்
வாய்க்காதைப்போம்.
உனக்கு விரோதமாய்
நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும்
நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான
அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
நீங்க தைரியமா செஞ்சு கர்த்தரை பற்றி சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுவது எதுவும் நடக்காது. கர்த்தர் கூட இருந்து அதிகாரத்தோடு உங்களை யூஸ் பண்ணுவார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இது அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஆளுகை, அதிகாரம். அதனால் இந்த நாட்களிலே சபை அதிகாரம் உள்ளதா இருக்கணும், பலவீனமா இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை அதிகாரம் வச்சிருக்கிறார், ஆளுகை செய்வோம். அதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் முந்தின ஆளுகை உங்களுக்கு திரும்பவும் வரும் என்று சொல்லியிருக்கிறார். முந்தின ஆளுகை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்ததான் அந்த ஆளுகை திரும்பவும் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஆளுகை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் முதல் மனுஷனுக்கு கொடுத்ததை இயேசு கிறிஸ்து நமக்கு திரும்பவும் எடுத்துக் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இந்த ஆளுகை எப்ப செயல்படுகிறது? முதலாவது நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது முதலாவது நமக்கு ஆளுகை நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகையை நமக்கு அதிகரிக்க பண்ணுகிறது. மூன்றாவது கர்த்தரில் வைக்கிறதான ஆழமான விசுவாசம் நமக்கு ஆளுமையை கொடுக்கிறது. நாலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதான அந்த இருதயம். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு பிசாசுகள் உங்களை பார்த்து நடுங்கும். நீங்க எந்த அளவுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அவர் ஏற்படுத்தியிருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். பிசாசுக்கு கீழ்ப்படியக்கூடாது, அவனுடைய ஆட்களுக்கும் கீழ்ப்படியக்கூடாது. இதுல கவனமா இருக்கும். அவனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியக்கூடாது. தேவ பிள்ளைகள் இப்படி இருந்தால் நீங்க உங்களுடைய ஆளுகை சரியா இருக்கும். ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய ஆளுகையை புறக்கணிச்சாங்க, அதனால் அவங்களோட ஆளுகையை இழந்தாங்க. இயேசு கிறிஸ்து முழுசும் கூடாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார், அதனால் அவர் ஆளுகையை முழுவதுமாய் அனுபவித்தார். இதுதான் ரகசியம். அடுத்தபடியாய் பார்க்கும்பொழுது, ஐந்தாவதாய் பார்க்கும்பொழுது, உபவாசமும் ஜபமும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரத்தை வல்லமையாய் செயல்பட வைக்கிறது. அதனால ஃபாஸ்டிங் பிரேயர் அவசியம். அதிகமாய் ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபித்தார், அதனால அவருக்கு இந்த வல்லமை புறப்பட்டு ஜனங்களை சுகமாக்கியது. ஆறாவது பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற தமது பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நாம் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், வியாதியஸ்தரில் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இது அவருக்கு உண்மையான ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்தால் நிச்சயம் இதெல்லாம் நடக்கும். நம்மை கொண்டு கர்த்தர் சுகமாக்குவார், நம்மை கொண்டு கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிப்பார், நம்மை கொண்டு பிசாசு பிடித்த ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்வார். இதெல்லாத்தையும் கர்த்தர் நமக்காக நம்மை கொண்டு செய்வார். ஸ்தோத்திரமப்பா, எங்கள் மகா பரிசுத்தமிழ் எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற மகிமையான ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆளுகை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜாக்கிரதையோடு பயன்படுத்தி அந்தவரே உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒருபோதும் சத்துருவுக்கு முன்பாக தோற்றவர்களாய் ஒருபோது இருக்கக்கூடாது. ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் சபையார் எல்லாரையும் நீங்கள் வைத்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க, ஒவ்வொருவர் மூலமாய் மகிமைப்படுங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோனி ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெந்தைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன்.